We have looked at a number of examples, mostly in the Old Testament, of people who honored God.
தேவனை கனமணின பல உதாரணங்களை விசேஷமாக பழைய ஏற்பாட்டிலிருந்து நாம் பார்த்தோம்.
We looked at Abel.
ஆபேலை நாம் தியானித்தோம்.
Who gave the best that he had to God.
தனக்கு இருந்தவைகளிலே சிறந்தவற்றை தேவனுக்கு என்று அர்ப்பணித்தார்.
That is a great example for us.
இது நமக்கு ஒரு பெரிய மாதிரி.
There are people who give the best to God and there are people who give just a little to God.
தேவனுக்கு சிறந்தவற்றை கொடுக்கக்கூடிய மக்களும் இருக்கிறார்கள், தேவனுக்கு கொஞ்சத்தை கொடுக்கக்கூடிய மக்களும் இருக்கிறார்கள்.
We honor God when we give him the best of our life.
நம்முடைய வாழ்க்கையின் சிறந்ததை தேவனுக்கு கொடுக்கும் பொழுது நாம் தேவனை கனம் பண்ணுகிறோம்.
We dishonor God when we give him something cheap.
விலை இல்லாத ஒன்றை நாம் தேவனுக்கு கொடுக்கும் பொழுது அவரை கனவீனப்படுத்துகிறோம்.
See, cheap things we give to beggars.
பிச்சைக்காரர்களுக்கு தான் விலை போகாத காரியங்களை கொடுப்போம்.
Some small thing.
சின்ன காரியங்கள்.
Many people treat God like a beggar.
அநேகர் தேவனை ஒரு பிச்சைக்காரரை போல தான் நடத்துகிறார்கள்.
Okay, here, something for you.
உங்களுக்கு என்ன ஏதோ ஒன்றை கொடுக்கிறோம்.
They honor their children more than they honor God.
தேவனை கனப்படுத்துவதை காட்டிலும் அதிகமாக தங்கள் பிள்ளைகளை கனப்படுத்துகிறார்கள்.
We saw the danger of Eli honoring his children more than God.
ஏலி தேவனை கனப்படுத்துவதை காட்டிலும் அதிகமாக தன்னுடைய பிள்ளைகளை கனப்படுத்தினுடைய அபாயத்தை நாம் பார்த்தோம்.
And we saw in the life of Job that if you honor God you will fear God in your private life.
யோபினுடைய வாழ்க்கையிலே நாம் பார்த்தோம், அந்தரங்கத்திலே தேவனுக்கு பயப்படும் பொழுது தேவனை கனப்படுகிறோம்.
And if we fear God we will be very careful in so many areas of our life which other people cannot see.
மற்ற மக்கள் பார்க்காத பல பகுதிகளிலே நாம் தேவனுக்கு பயந்திருக்கும் பொழுது மற்ற பகுதிகளிலே மிகவும் தேவனுக்கு நாம் கனமனர்களாக இருப்போம்.
And Job is a great example of that whom God himself could give a certificate.
தேவனே ஒரு நற்சாட்சி கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய மாதிரி தான் யோபு.
And then we saw the life of Abraham.
அதற்கு பிறகு நாம் ஆபிரகாமுடைய வாழ்க்கையை பார்த்தோம்.
How he honored God by his faith.
எப்படி ஆபிரகாம் தன்னுடைய விசுவாசத்தினாலே தேவனை கனமணினார்.
We saw that he was a man who made many mistakes.
பல தவறுகளை செய்த ஒரு மனிதர் என்பதையும் நாம் பார்த்தோம்.
Mistakes that affected so many other people.
இன்னும் பல மக்களுக்கு தாக்கம் விளைவித்ததான தவறுகள்.
But God still used such a man.
ஆனாலும் அப்படிப்பட்ட மனிதரை தேவன் பயன்படுத்தினார்.
With all his mistakes he tried to honor God.
தன்னுடைய எல்லா தவறுகளின் கூடாகவும் தேவனை கனமணினார்.
The reason I showed you his mistakes was to encourage you to believe that God does not use perfect people.
தேவன் பூரணமானவர்களை பயன்படுத்தவில்லை. ஆகவே தான் ஆபிரகாமுடைய தவறுகளை நான் உங்களுக்கு சுட்டி காண்பித்து அதன் மூலமாக உங்களை உற்சாகப்படுத்தினேன்.
The Bible speaks honestly about the failures of Abraham.
ஆபிரகாமுடைய தோல்விகளை குறித்து வேதம் நேர்மையாக பேசுகிறது.
Moses,
மோசேயினுடைய தவறுகள்.
David,
தாவீது.
John the Baptist,
யோவான் ஸ்நானகர்.
Elijah,
எலியா.
Peter,
பேதுரு.
Paul,
பவுல்.
Everybody there mistakes are written plainly in the scriptures.
அவருடைய தவறுகள் எல்லாம் வெட்ட வெளிச்சமாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது.
Why is it written like that?
ஏன் அப்படி எழுதப்பட்டிருக்கிறது?
To encourage us to that we know that even if you are imperfect and made mistakes God can use you.
நீங்கள் பூரணமில்லாதவர்களாய் தவறு செய்தவர்களாய் இருந்தாலும் கூட தேவன் உங்களை பயன்படுத்த முடியும் என்பதற்காக நான் உங்களுக்கு இந்த மாதிரி சொன்னேன்.
See, there are many mistakes of the apostle Paul written in the acts of the apostles.
அப்போஸ்தல நடவடிக்கைகளிலே பவுலுடைய அநேக தவறுகள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது.
Do you know who wrote the acts of the apostles?
அப்போஸ்தல நடவடிக்கைகளை எழுதினது யார் என்று உங்களுக்கு தெரியுமா?
It was written by Dr. Luke.
அதை மருத்துவர் லூக்கா எழுதினார்.
And Luke was the one who was always traveling with Paul.
பவுலோடு கூட எப்பொழுதே பிரயாணம் செய்த ஒருவர் தான் மருத்துவர் லூக்கா.
He is a very close co-worker of Paul.
பவுலுடைய மிகுந்த நெருங்கிய ஒரு உடன் ஊழியராக இருந்தார்.
And when he was writing mostly about Paul's life in Acts of the Apostles.
அப்போஸ்தல நடவடிக்கைகளிலே அதிகபட்சமாக பவுலுடைய வாழ்க்கையை குறித்து எழுதுகிறார்.
You know how when you write about somebody who is your respected leader.
நீங்கள் கணம் செலுத்தக்கூடியதான ஒரு தலைவரை கொடுத்து நீங்கள் ஒரு அவருடைய வாழ்க்கையை சேர்ந்து எழுதுவீர்களானால்
you will never want to write about his weaknesses.
அவருடைய பலவீனங்களை குறித்து நீங்கள் ஒருபோதும் எழுத விரும்ப மாட்டீர்கள்.
You will try to cover his weaknesses and talk about all his good points.
அவருடைய பலவீனங்களை எல்லாம் தவறுகளை எல்லாம் மூடி வைத்துவிட்டு அவருடைய நல்ல காரியங்களை மட்டும் எழுதுவீர்கள்.
That is how most of the biographies of Christian great men are like that.
வேத
The biographies of Christians.
அநேக மிக பெரிய தேவ மனிதருடைய வாழ்க்கை சரிதி எல்லாம் அப்படித்தான் எழுதப்பட்டிருக்கிறது.
You read about Sadhu Sundar Singh, you look as if he's never made a mistake.
சாது சுந்தர் சிங் வாழ்க்கை சரிதியை வாசித்து பாருங்கள், அவர் ஒரு தவறுமே செய்யாதது போல தான் எழுதி
இருக்கும். It's not true, but they write only the good points.
அது உண்மை இல்ல, ஆனால் நல்ல காரியங்களை மட்டுமே தான் எழுதி
இருப்பார். Like that about everybody.
இதே போல தான் ஒவ்வொருவருடைய காரியங்களையும்.
Nobody has the courage to write something bad about a leader whom I respect.
மதிக்கக்கூடிய ஒரு தலைவருடைய பலவீனமான தவறுகளான காரியங்களை எழுதுவதற்கு யாருக்கும் தைரியம் இருக்காது.
So how did Paul, Luke write all these things?
ஆனால் எப்படி லூக்கா இவைகளை எல்லாம் எழுத முடிந்தது?
That Paul and Barnabas had a very sharp disagreement and they separated.
பவுலுக்கும் பர்னபாவுக்கும் மிகுந்த ஒரு கருத்து வேற்றுமை ஏற்பட்டு கோபமடைந்து அவர்கள் பிரிந்து விட்டார்கள்.
It's not just they separated.
அவர்கள் பிரிந்து விட்டது மட்டுமல்ல,
they had a sharp disagreement and separated.
அவர்கள் இருவருமே மிகுந்த ஒரு கருத்து வேறுபாடு கொண்டு அவர்கள் பிரிந்து விட்டார்கள்.
Why is it written there that Paul made a mistake and circumcised Timothy?
பவுல் தவறு செய்து தீமோத்தேயை விருத்தசேதனம் பண்ணினார் என்று ஏன் எழுதப்பட்டிருக்கிறது?
That he shaved his head to keep a Jewish vow.
ஒரு யூத பிரமாணத்தை நிறைவேற்றுவதற்காக, பொருத்தனை நிறைவேற்றுவதற்காக தலையை அவர் சவரம் பண்ணி கொண்டார்.
Paid money for other people also to do it.
மற்றவர்களும் மொட்டையடிக்கும்படியாக அவர் பணத்தை கட்டினார்.
And how he shouted at the high priest saying, you whitewashed wall.
வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறையை என்று சொல்லி அவர் அந்த பிரதான ஆசாரியனை திட்டினார்.
How did Luke have the boldness to write all these things?
இவைகளெல்லாம் எழுதுவதற்கு எப்படி லூக்காவுக்கு தைரியம் வந்தது?
Have you thought about it?
இதை குறித்து எண்ணி பார்த்தீர்களா?
And he doesn't say it mildly, he says it very strongly.
இதை ஏதோ சாந்தமாக எழுதப்படவில்லை, அதை மிகவும் வலிமையாக எழுதி இருக்கிறார்.
I think it was like this.
இது போல தான் இருக்கும் என்று நான் எண்ணுகிறேன்.
When Paul knew that Luke is writing this book.
பவுல் இந்த புத்தகத்தை எழுதுகிறார் என்று பவுல் அறிந்த உடனே
Paul said,
Paul சொல்கிறார்,
Luke, I will not allow you to write this unless you write all my faults.
என்னுடைய குறைகளையும் சேர்த்து நீ எழுதாவிட்டால் இந்த புத்தகத்தை நான் எழுத விட மாட்டேன் என்று சொல்லியிருந்திருப்பார்.
So poor Luke had to write his faults.
அவன் லூக்கா அவருடைய குறைகள் எல்லாம் எழுத வேண்டியிருந்தது.
That's the only way.
இந்த ஒரே ஒரு வழிதான் உண்டு.
And there I see the tremendous humility of the apostle Paul.
இங்கே அப்போஸ்தலனாகிய பவுலுடைய மிகப்பெரிய ஒரு தாழ்மையை நான் காண்கிறேன்.
That he said people must not think I am a perfect apostle.
நான் ஒரு பூரணமான அப்போஸ்தலன் என்று ஜனங்கள் எண்ண கூடாது.
They must know that I made so many mistakes.
நான் பல தவறுகளை செய்திருக்கிறேன் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும்.
That is why I love to read the stories in the Bible about these men.
ஆகவே தான் இந்த மக்களுடைய கதைகளையும் சரித்திரங்களையும் வேதத்திலிருந்து நான் வாசிக்க விரும்புகிறேன்.
They tell us about the good points and the mistakes.
அவைகள் நல்ல காரியங்களையும் சொல்கிறது, தவறுகளையும் சொல்கிறது.
And that encourages us.
அது நம்மை உற்சாகப்படுத்துகிறது.
So Abraham had great faith but he made a lot of mistakes.
ஆபிரகாமுக்கு பெரிய விசுவாசம் இருந்தது, ஆனால் பல தவறுகளை செய்தார்.
We saw how Noah honored God.
எப்படி நோவா தேவனை கனமணினார் என்று பார்த்தோம்.
But he also made a mistake after he was delivered. He got drunk and lay down naked.
அந்த நோவா அந்த ஜல பிரளயத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்ட பிறகு அவர் குடித்து வெறித்து அவர் நிர்வாணமாய் தன்னுடைய கூடாரத்தில் படுத்திருந்தார்.
So all the great men had some small mistake.
ஆகவே மிகப்பெரிய மனிதர்கள் எல்லாருமே சிறு சிறு தவறுகளை செய்தவர்கள்.
In the Old Testament the mistakes were bigger.
பழைய ஏற்பாட்டில் தவறுகள் பெரிய தவறுகளா இருந்தது.
In the New Testament the mistakes were not so big.
ஆனால் புதிய ஏற்பாடு என்று வரும்பொழுது அதிலே தவறுகள் மிகப்பெரியவளா இல்லை.
You don't read about Paul getting drunk and lying naked.
பவுல் குடித்து வெறித்து நிர்வாணமாக இருந்தார் என்று நாம் வாசிப்பதில்லை.
You don't read about Paul committing adultery with Bathsheba or
பவுல் பெத்சேபாவை போல ஒரு ஸ்திரியோடு கூட விபச்சாரம் பண்ணினார் என்று வாசிப்பதில்லை.
In the New Covenant the mistakes are not so serious mistakes.
புதிய உடன்படிக்கையிலே தவறுகள் எல்லாம் அவ்வளவு சீரியஸான தவறுகள் அல்ல.
But they made mistakes.
ஆனாலும் தவறுகள் செய்தார்கள்.
That is a great encouragement to us.
இது நமக்கு மிகப்பெரிய ஒரு உற்சாகம்.
That God has used people who were weak and imperfect.
பலவீனமான பூரணமற்ற மக்களை தேவன் பயன்படுத்தினார்.
Now I want to show you the example of another person who honored God.
தேவனை கனமணிந்த இன்னொரு மனிதனை குறித்து நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன்.
And that is the one who never made a mistake. That is Jesus Christ.
ஒரு தவறும் செய்யாத ஒருவர் அவர்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து.
He is also an example for us.
அவரும் நமக்கு ஒரு மாதிரியாக இருக்கிறார்.
Not to discourage us.
நம்மை சோர்வடைய செய்ய முடியல.
But to challenge us to the highest level.
மிகவும் உயர்ந்த நிலைக்கு நம்மை சவாலிட்டு அழைக்கும்படியாக.
So all these other examples like Paul and Peter are good. But they are good in the way they show us how they followed Jesus.
Paul pedro ivargalude udaharanangal ellam nalladhu dhaan avargal eppadi yesu pinbattinaral endradhukku avargal namakku maadhiriya irukkiraar.
So we look at Paul.
Avan nam Paulai paarkrom.
We can learn many things from him.
Avargal thund pala kaaryangalai kattukollukrom.
Because he said follow me.
Avar ennai pinbattrungal endru sonnapadinaal.
But he said as I follow Christ.
Naan Kristuvai pinbattrugiradhu pola ennai pinbattrungal endru sonnaar.
So ultimately we must look at Jesus.
Agave kadaisiyaga nam yesuvai thaan paarkka vendum.
Then we should be able to say to our younger brothers and sisters.
அப்பொழுது நம்முடைய இளைய சகோதர சகோதரிகளுக்கு நாம் சொல்ல முடியும்.
follow me.
என்னை பின்பற்றுங்கள்.
As I follow Christ.
நான் கிறிஸ்துவை பின்பற்றது போல.
See what Jesus said in John chapter 8.
யோவான் 8 ஆம் அதிகாரத்தில் இயேசு என்ன சொல்றாருன்னு பாருங்கள்.
People were criticizing him.
ஜனங்கள் அவரை குறை சொல்லிக் கொண்டிருந்தார்கள்.
Verse 48. John 8:48.
யோவான் 8:48.
The Jews said to him, "Don't we say rightly you are a Samaritan and you have a demon?"
அப்பொழுது யூதர்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, "உன்னை சமாரியன் என்றும் பிசாசு பிடித்தவன் என்றும் நாங்கள் சொல்கிறது சரிதானே என்றால்" என்று யோவான் 8:48 வாசிக்கிறோம்.
You know, in India unfortunately we have this caste system.
இந்தியா தேசத்திலே துரதிஷ்டவசமாக நமக்கு இந்த ஜாதி அமைப்பு காணப்படுகிறது.
And the high caste people will look down and say, "Ah, you are a low caste person."
உயர்ந்த ஜாதி மக்கள் தாழ்ந்த ஜாதி மக்களை பார்த்து, "நீங்கள் தாழ்ந்த ஜாதிக்காரர்" என்று அற்பமாய் எண்ணுகிறார்கள்.
That is how the Jews said about the Samaritans.
இப்படி தான் யூதர்கள் சமாரியரை பார்த்து சொன்னார்கள்.
Samaritans were not pure Jews.
சமாரியர்கள் தூய்மையான யூதர்கள் அல்ல.
They got mixed up many generations ago with other people.
அநேக சந்ததிகளாக மற்ற தேசத்தாரை விவாகம் பண்ணி அப்படி கலந்த ஒரு ஜாதி.
So the Jews despised them so much they would not even walk through Samaria.
எந்த அளவுக்கு அவர்களை அற்பமா எண்ணினார்கள் என்று சொன்னால், அவர் நடக்கும் பொழுது சமாரிய ஊருக்குள்ளாக கூட மாட்டார்கள், சுத்தி போவார்கள்.
So that is the way they despised people, saying, "Ah, you're not a Jew, you're a low caste Samaritan."
அவர்கள் இப்படி தான் ஜனங்களை அற்பமா எண்ணி திட்டினார்கள், "நீ யூதன் அல்ல, நீ ஒரு தாழ்ந்த ஜாதிக்காரனாகிய சமாரியன்."
Do you know that Jesus was despised like that?
இயேசு இப்படி அற்பமா எண்ணப்பட்டார் என்று உங்களுக்கு தெரியுமா?
They said, "Ah, you're a low caste Samaritan."
நீ ஒரு தாழ்ந்த ஜாதிக்கார சமாரியன்.
Not only that,
அது மட்டுமல்ல,
"You have a demon."
உனக்கு ஒரு பிசாசு இருக்கிறது.
Has anybody ever told you got a demon?
யாராவது உங்களை பார்த்து, "நீ பிசாசு பிடித்தவன்" என்று சொல்லியிருக்கிறார்களா?
Many people have told me.
நிறைய பேர் என்னை பார்த்து சொல்லியிருக்கிறார்கள்.
Because they are angry.
என்னால் கோபப்படுகிறார்கள்.
They were angry with Jesus.
இயேசுவை பார்த்து கோபப்பட்டார்கள்.
Don't be disturbed if people say you got a demon.
உனக்கு பிசாசு இருக்கிறது என்று சொன்னால் அதை குறித்து நீங்கள் சஞ்சலம் அடைய வேண்டாம்.
You know what Jesus said in Matthew chapter 10?
மத்தேயு 10 அதிகாரத்தில் இயேசு என்ன சொன்னார்?
Matthew's Gospel chapter 10.
மத்தேயுவின் சுவிசேஷம் 10 அதிகாரம்.
He said in verse 24.
24 ஆம் வசனத்தில் அவர் சொல்கிறார்,
"A disciple is not above his teacher and a slave is not above his master."
சீஷன் தன் போதகனிலும் வேலைக்காரன் தன் எஜமானிலும் பெரியவன் அல்ல.
It is enough if the disciple becomes like his teacher.
சீஷன் தன் போதகனை போல இருப்பது போதும்.
And then he says,
அப்புறம் சொல்கிறார்,
"If they called the head of the house prince of devils, how much more they will call you the members of the family."
வீட்டு எஜமானியே பிசாசின் அதிபதி அல்லது பெயெல்செபூல் என்று சொன்னார்களேனால், அவன் வீட்டாரை அப்படி சொல்லுவது அதிக நிச்சயம் அல்லவா?
How do I know that I am a member of Jesus family according to this verse?
இந்த வசனத்தின் அடிப்படையில் நான் இயேசுவின் குடும்பத்தை சேர்ந்தவன் என்பதை எப்படி எனக்கு தெரியும்?
Read it again.
மீண்டும் ஐ வாசியுங்கள்.
If they have called the head of the house prince of devils, how much more they will call the members of his family.
வீட்டின் தலைவரையே பிசாசுகளின் அதிபதி என்று அழைத்தால் அந்த வீட்டாரை எந்த அளவுக்கு நிச்சயமாக அவரை அழைப்பார்கள்?
So how do you know you're a member of Jesus family according to this verse?
ஆகவே இந்த வசனத்தின் அடிப்படையில் நீங்கள் இயேசுவின் குடும்பத்தார் என்பதை எப்படி தெரிந்து கொள்ளலாம்?
That means they people will call me by worse names than they call Jesus.
இயேசுவை அழைத்த பெயர்களை காட்டிலும் மோசமான பெயர்களை வைத்து என்னை அழைப்பார்கள்.
They won't call me by nice names.
நல்ல பெயரை சொல்லி அழைக்க மாட்டார்கள்.
Of course the disciples called Jesus Lord.
இயேசுவை ஆண்டவரே என்று சீஷர்கள் அழைத்தார்கள்.
And God fearing people will respect you naturally.
தேவனுக்கு பயப்படுகிற மக்கள் இயற்கையாகவே உங்களை மதிப்பார்கள்.
But many other people in other denominations.
ஆனால் மற்ற சபையில் இருக்கக்கூடிய மற்ற மக்கள்,
they may say, you are a false teacher.
நீ ஒரு தவறான போதகத்தை பின்பற்றுகிறாய்.
Your church is all teaching wrong teaching.
உங்களுடைய சபையானது கள்ள உபதேசத்தை போதிக்கிறது.
You got demons.
உங்களுக்கு பிசாசு பிடித்திருக்கிறது.
You are led by the devil.
பிசாசினால் நடத்தப்படுகிறீர்கள்.
Praise the Lord. That means I am a member of Jesus family.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியானால் நான் இயேசுவினுடைய குடும்பத்தார்.
So that is what they call Jesus.
ஆகவே இப்படி தான் இயேசுவை அழைத்தார்கள்.
So don't be disturbed if somebody calls you by that name, because that only proves that you're a member of Jesus family.
அவர் யாராவது இப்படிப்பட்ட பெயர்களை சொல்லி உங்களை அழைப்பார்கள் என்று சொன்னால் கவலைப்படாதீர்கள், ஏனென்றால் நீங்கள் இயேசுவின் குடும்பத்தாராக இருக்கிறீர்கள்.
So John 8:48.
ஆகவே யோவான் 8:48.
The Jews said, "You got a demon."
நீர் பிசாசு பிடித்தவர் என்று சொல்கிறார்கள்.
And Jesus said.
இயேசு சொன்னார்.
John 8:49.
யோவான் 8:49.
I don't have a demon.
நான் பிசாசு பிடித்தவன் அல்ல.
But I honor my father.
நான் என் பிதாவை கனமண்ணுகிறேன்.
And when I honor my father, you dishonor me.
நான் என் பிதாவை கனமண்ணும் பொழுது நீங்கள் என்னை கனவீனம் பண்ணுகிறீர்கள்.
You know, when we follow Jesus,
நீங்கள் இயேசுவை பின்பற்றும் பொழுது,
and seek to honor God,
தேவனை கனமண்ண
other people will dishonor us.
மற்றவர்கள் நம்மை கனவீனம் பண்ணுவார்கள்.
Because they can't understand.
அவர்களால் விளங்கிக் கொள்ள முடியாது.
When we stand for the truth.
நாம் சத்தியத்திற்கு நிற்கும் பொழுது.
But Jesus is our example of how to honor God.
ஆனால் தேவனை எப்படி கனம் பண்ணுவது என்பதற்கு இயேசுவே நமக்கு மாதிரியா இருக்கிறார்.
That is why God sent Jesus to earth as a little baby.
ஆகவே தான் தேவன் இயேசுவை ஒரு சிறு குழந்தையாக இந்த பூமிக்கு
அனுப்பினார். So that Jesus can be an example not only to grown up people but even for little children.
வளர்ந்தவர்களுக்கு மட்டுமல்ல சிறு பிள்ளைகளுக்கும் கூட இயேசு மாதிரியாக இருக்கும்படியாக அப்படி வந்தார்.
The small children sitting here.
இங்க உட்கார்ந்திருக்கிற சின்ன பிள்ளைகளே,
you know that Jesus can be your example.
Yesu ungalku maadhiriyaga irukka mudiyum endru ungalku theriyuma?
How?
Eppadi?
When Jesus was a little boy,
Yesu chinna payana irukkum bodhu,
he obeyed his daddy and mommy.
Avanga appa ammavukku keepidindar.
Are you happy to hear that?
Kekkuradhu ungalku santhoshama irukka?
That's your Jesus is your example.
Adhu edhai kaanvikkiradhu? Yesu ungalku maadhiriyaga irukkar.
I sometimes picture that his mother would call him to do something.
Sila samithila naan ipdi karpanai seidhu paathren yesudaiya amma yesu ennu kooptirpaargal.
Supposing your mother calls you to do something,
unga amma ungala kooptu edhaavadhu onnu seiy endru sonnal,
most children will say, wait mummy, I'm doing something very important.
Konja neram irungala amma, naan edho onnu senjittu irukken, mukkiyama senji mudichittu varamma.
Particularly if they are playing with their friends,
kurippa avanga nanbargal friends oda velaiyaandu kondirundal,
they are playing cricket or something,
cricket velaiyaandu kondirukkum bodhu amma kooppirranga,
and their batting has turn has come.
இவ்வளவு நேரம் ஃபீல்ட் பண்ணிட்டு இப்பதான் பேட்ட கையில பிடிச்சிருக்கீங்க.
And Mary says, Jesus come.
இப்ப இயேசுடைய தாயாய் மரியாள் இயேசு இங்க வா என்று கூப்பிடுகிறார்.
What did Jesus do?
இயேசு என்ன செய்வார்?
They wait mommy, it's my batting turn, I can't come now.
அம்மா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இப்பதான் நான் பேட்ட பிடிச்சிருக்கேன், பேட் இப்பதான் ரன் அடிக்கணும்.
He dropped it and he went.
உடனே பேட்ட போட்டுட்டு அவர் ஓடி இருப்பார்.
And what did the other boys say?
மற்ற பசங்க என்ன சொல்லிருப்பாங்க?
Especially those in his team.
அவருடைய டீம்ல இருக்கக்கூடியவங்க என்ன சொல்லியிருப்பார்கள்?
Where are you going?
நீ எங்க போகிறாய்?
What type of your mama's boy or what?
நீ என்ன அம்மா பையனா நீ?
They make fun of him.
இயேசுவை கிண்டல் பண்ணிருப்பாங்க.
He says, the Bible says I must honor my father and mother and obey my parents. I'm going to do it.
தகப்பனையும் தாயையும் கனம் பண்ண வேண்டும் என்று வேதம் சொல்கிறதே, எங்க அப்பா அம்மாக்கு நான் இப்ப கீழ்ப்படியும், ஆகவே கூப்பிட்டாங்க நான் ஓடுறேன்.
That's why we must teach our children to obey.
ஆகவே தான் நம்முடைய பிள்ளைகளுக்கு கீழ்ப்படியும்படியாக நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும்.
The Bible says honor your father and mother that it will go well with you.
உனக்கு நன்மை உண்டாயிருக்கும்படி உன்னுடைய தகப்பனையும் தாயையும் கனமண்ணுவாயாக என்று வேதம் சொல்கிறது.
That's a clear word.
அது ஒரு மிகவும் தெளிவான வார்த்தை.
Ephesians chapter 6.
எபேசியர் 6 ஆம் அதிகாரம்.
Ephesians 6.
எபேசியர் 6 ஆம் அதிகாரம்.
Verse 2.
இரண்டாம் வசனம்.
Honor your father and mother that it may be well with you and that you may live long on the earth.
உன் தகப்பனையும் உன் தாயும் கனமண்ணுவையாக, உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும்.
So children, verse 1, obey your parents.
ஆகவே பிள்ளைகளே, ஒன்றாம் வசனம், உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள்.
In the Lord.
கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள்.
That means the only time you can disobey your parents is when they tell you to do something against God.
தேவனுக்கு விரோதமாக ஏதாவது உங்களுக்கு சொன்னால் அந்த நேரத்தில் மட்டுமே நீங்கள் கீழ்ப்படியாமல் இருக்கலாம்.
Like some of your parents may say, bow down to that idol.
உங்களுடைய அப்பா அம்மா சொல்லலாம், இந்த விக்கிரகத்துக்கு முன்பாக வணங்குப்பா என்று சொல்லலாம்.
Then I don't have to obey.
அப்பொழுது கீழ்ப்படிய
தேவையில்லை. Because it says obey your parents in the Lord.
ஏனென்றால் இங்கே உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
Because God is above your parents.
உங்களுடைய அப்பா அம்மாவுக்கு மேலாக தேவன் இருக்கிறார்.
But all other things we have to obey.
மற்ற எல்லா காரியங்களுக்கும் நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும்.
If your parents say leave the cricket bat and come here, I need some work from you.
கிரிக்கெட் விளையாட்ட கொஞ்சம் நிறுத்திட்டு வாப்பா, உனக்கு வேலை வைத்திருக்கிறேன் என்று சொன்னால் உடனே போக வேண்டும்.
We obey.
கீழ்ப்படிய வேண்டும்.
Why?
ஏன்?
If a child asks you, why I should obey you?
நான் ஏன் கீழ்ப்படிய வேண்டும் என்று உங்கள் பிள்ளை கேட்டால்,
what is my answer?
என்னுடைய பதில் என்ன?
Show them this verse.
இந்த வசனத்தை காண்பியுங்கள்.
That it will go well with you.
உனக்கு நன்மை உண்டாகும்படி.
That you may live long on the earth.
இந்த பூமியிலே உன்னுடைய ஆயுள் நாட்கள் பெருகும்படி.
I don't want you to die young.
நீ வாலிப வயதிலே நீ மரிக்க வேண்டும் என்று நான் விரும்பவில்லை.
I want you to live long.
நீ அதிக நாட்கள் வாழ வேண்டும்.
And all the years I want it to go well with you.
அந்த வாழக்கூடிய நாட்கள் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நன்மை
உண்டாகும். That is why I am teaching you to obey me.
ஆகவே தான் நீ கீழ்ப்படியும்படியாக நான் விரும்புகிறேன்.
That is how children can honor God.
இப்படி தான் பிள்ளைகள் தேவனை கனம் முடியும்.
Jesus said I honor my father.
இயேசு சொல்கிறார், நான் என் பிதாவை
கனமண்ணுகிறேன். My heavenly father.
என் பரம பிதாவை கனமண்ணுகிறேன்.
He did that as a child by obeying his earthly parents.
அவர் எப்படி பிள்ளையா இருக்கும் பொழுது தன்னுடைய பூமிக்குரிய தகப்பனையும் தாயையும் கனமண்ணி அவர் பிதாவை கனமண்ணினார்.
And there's a principle there.
அங்கே ஒரு கோட்பாடு காணப்படுகிறது.
The principle is submit to the authority God has placed over you.
தேவன் உங்களுக்கு மேல் வைத்திருக்கக்கூடிய அதிகாரத்துக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து அடங்குங்கள்.
When we are children,
நாம் பிள்ளைகளா இருக்கும் பொழுது
the authority over us is our parents
நமக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரம் நம்முடைய பெற்றோர்
and there we learn one of the most important lessons in life
அங்கே தான் நாம் வாழ்க்கையிலே மிக முக்கியமான பாடத்தை நாம் கற்றுக்கொள்கிறோம்
to submit to authority
அதிகாரத்திற்கு கீழ்ப்படிந்திருத்தல்
then we grow up
நாம் வளரும் பொழுது
we go to school
பள்ளிக்கு போகிறீர்கள்
we have to submit to the teacher
அங்கே உள்ள ஆசிரியர்களுக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும்
we go to the college
கல்லூரிக்கு செல்கிறீர்கள்
you have to submit to the lecturer there
அங்கே இருக்கக்கூடிய விரிவுரையாளருக்கு நீங்கள் உங்களை நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும்
we get a job
வேலை கிடைக்கிறது
then we have to submit to the boss there
அங்கே இருக்க எஜமானுக்கு கீழ்ப்படிய வேண்டும்
we drive a scooter on the road
ரோட்டிலே ஸ்கூட்டர் ஓட்டி கொண்டு போகிறீர்கள்
we have to submit to the rules the police make on the roads
அங்கே சாலை விதிகளுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும்
one way don't go this way means you don't go that through that
one way idile poga koodadhu angirundhu varalam endru sonnal idile poga koodadhu
so always we are submitting to authority
agave eppozhudhume nam adhigarathukku keelpadindirukka vendum
you cannot work in an office if you don't submit to the authority
neengal adhigarathukku keelpadiya manavalle endru sonnal ungal aluvalathile vela seiya mudiyadhu
if you tell your boss I'm not going to listen to you
ungalku naan keelpadiya maaten endru mel adhigarikku sonnal
you lose your job the same day
adhe naalile ungal vela elandu vidivirgal
so right from childhood one of the most important ways in which we honor God is by submitting to authority
agave siru praya mudal devunukku devane ganamannagakkudiya oru vali enna vendal adhigarathukku keelpadindirthal
why is that
yen
because the first sin in the universe was not murder
inda anda sarasarathile nadandha mudal paavam anadhu kolai alla
the first sin in the universe was not disobedience in the garden of eden
inda anda sarasarathile yerpatta mudal paavam eden thottile ulla keelpadiyamai alla
that is the first sin in the human race
adhu manusha varkathile yerpatta mudal paavam
the first sin in the universe was not adultery or theft
anda sarasarathile ulla mudal paavam anadhu kalavo vibacharamo alla
when God created the world in the beginning genesis 1:1 he made it perfect
ஆதியாகமம் 1 அதிகாரம் 1 வசனத்தில் தேவன் இதை உண்டாக்கின பொழுது பூரணமாக
உண்டாக்கினார் Before he made Adam and Eve he made the angels
அவர் ஆதாம் ஏவாளை உண்டாக்குவதற்கு எவ்வளவோ முன்பதாக தூதர்களை உண்டாக்கினார்
and he made one person to be the head of all the angels
அந்த எல்லா தூதர்களுக்கும் ஒரு தூதரை தலைவராக நியமித்தார்
we don't know his name
அவருடைய பெயர் நமக்கு தெரியாது
but many people call him lucifer
ஆனால் அநேகர் அவனை லூசிபர் என்று அழைக்கிறார்கள்
that's not his real name but we will call him that
அது உண்மையான பெயர் அல்ல ஆனால் நாம் அந்த பெயரை வைத்து அழைக்கிறோம்
anyway lucifer was the head of the angels
lucifer தான் தூதர்களுக்கெல்லாம் தலைவனாய் இருந்தார்
Everybody was underneath him.
எல்லாரும் அவனுக்கு கீழாக இருந்தார்கள்.
He was so good looking.
அவன் மிகுந்த அழகுள்ளவன்.
Wise.
அவன் ஞானமுள்ளவன்.
The best of God's creation.
தேவனுடைய சிருஷ்டிப்பிலே மிகவும் நேர்த்தியானவன் சிறந்தவன்.
But he was not happy.
ஆனாலும் அவனுக்கு சந்தோஷம் இல்லை.
You think why is he not happy when everybody is subject to him?
எல்லாரும் அவனுக்கு அடங்கி இருக்கும் பொழுது அவனுக்கு மட்டும் ஏன் சந்தோஷம் இல்லை என்று நினைக்கிறீர்களா?
He said there's one person still above me.
இன்னும் எனக்கு மேலாக ஒரு நபர் இருக்கிறார்.
God.
தேவன்.
I want to go above him also
avarku melagum naan poga vendum
he was not willing to submit to authority
adhigarathirku keelpadindirukku avanukku manam illai
he rebelled against authority
and adhigarathukku virodhamaga murattaatam paninaar
he gathered a whole lot of angels to rebel against god
devunukku virodhamaga murattaatam pannuvadharku oru kutta yudhamagum ஒரு கூட்ட தூதர்களை சேர்த்து கொண்டார்
and immediately God cast him out of heaven
உடனடியாக தேவன் பரலோகத்தை விட்டு அவனை தள்ளி விட்டார்
and in one moment that beautiful angel became the devil
அழகுள்ள அந்த தூதன் ஒரு க்ஷண பொழுதிலே பிசாசாய் மாறினான்
that is how Satan came into the world
எப்படி தான் சாத்தான் இந்த உலகத்துக்கு வந்தான்
God did not create him as evil
தேவன் அவனை தீமையானவனாய் உண்டாக்கவில்லை
he created him perfect
அவனை பூரணவனாய் உண்டாக்கினார்
how did he become the devil in one second
ஒரு வினாடியிலே எப்படி அவன் பிசாசாய் மாறினான்
by rebellion against authority
adhigarathukku virudhamai irukkakudiya murumurupina murattaathinaale
that was the first sin in the universe
inda anda sarasathile idhu dhaan mudhal paavam
and that is what he taught eve in the garden of eden
eden thottathile evaalukku idhai dhaan solli koduthaan
has god told you not to eat from this tree
inda marathilirundhu nee pusikka koodadhu endru devan sonnadundo
don't listen to him
avarku sevi kodukka vendam
go against that authority
anda adhigarathukku virudhamaga kriyai sei
what a fool eve was
eval evlo puthiyana
like the snake puts a poison into your body
unnudaiya sarirathile paambu thanudaiya visathai poduvathu pola
and kills you
unn visathai so selutti konnai kollugal
like that the devil put the poison of rebellion into Eve's heart
adhe pole evaalnudaiya irudhayathile andha pisasaanam vishathai murattaatam endra vishathai pottu vittaan
that is the poison of the serpent
idhu dhaan andha sarpathinudaiya visham
rebel against authority
adhigarathukku edirpadu
and Eve obeyed
evaal keelpadindaal
And she made her husband also rebel against authority.
தன்னுடைய கணவனையும் அந்த அதிகாரத்தை எதிர்க்கும்படியாக செய்தாள்.
And in that moment,
அந்த க்ஷணத்திலே,
she not only rebelled against God's authority,
தேவனுடைய அதிகாரத்துக்கு விரோதமாக எதிர்த்தது மட்டுமல்ல,
she rebelled against her husband's authority also.
தன்னுடைய கணவனுடைய அதிகாரத்திற்கும் அவள் எதிர்த்தாள்.
God had made her husband to be her head.
அவளுடைய தலையாக இருக்கும்படியாக தேவன் ஆதாமை கணவனை உண்டாக்கினார்.
When the devil said, "Eat from that tree,"
அந்த மரத்தின் கனியை புசி என்று பிசாசு சொன்னபொழுது,
she should have said,
அவள் சொல்லியிருந்திருக்க வேண்டும்,
just one minute,
ஒரு நிமிஷம், சாத்தானே,
let me ask my head,
என்னுடைய தலையை நான் கேட்கட்டும்,
God has given me a head,
தேவனுக்கு ஒரு தலையை கொடுத்திருக்கிறார்,
I will ask him,
நான் அவரை கேட்பேன்,
I will discuss it with him,
அவரோடு கூட இந்த காரியத்தை உரையாடுவேன்,
then I will tell you,
அதற்கு பிறகு உனக்கு சொல்கிறேன்,
if she had said that,
அப்படி சொல்லியிருந்தால்,
Adam may have been able to put some sense into her head.
ஆதாம் ஏவாளுடைய மனதிலே கொஞ்சம் புத்தியை சொல்லி கொடுத்திருந்திருப்பார்.
But how did all the problem of sin come into this universe?
இந்த அண்ட சராசத்தில் எப்படி இவ்வளவு பாவமும் பிரவேசித்தது?
Because one woman,
ஒரு ஸ்திரீ,
decided not to listen to her husband.
தன்னுடைய கணவனுக்கு கீழ்ப்படிய மறுத்து விட்டாள்.
Not even to consult him.
அவரோடு கூட ஆலோசிக்கவும் மறுத்து விட்டாள்.
So rebellion against authority is how sin came in the human race also.
ஆகவே அதிகாரத்திற்கு எதிர்ப்பது மூலமாக பாவம் மனித வர்க்கத்துக்குள்ள புகுந்து விட்டது.
Rebellion against God's authority who told them not to eat that tree.
தேவனுக்கு விரோதமாக எதிர்த்து அந்த கனியை புசிக்க வேண்டாம் என்று சொன்ன கனியை புசித்தாள்.
And rebellion against the human authority, her husband.
மனுஷ அதிகாரத்துக்கும் அவள் எதிர்த்து தன்னுடைய கணவனை எதிர்த்தாள்.
So remember, that is the poison of the serpent that has come from Adam and Eve to all their children.
இந்த பாம்பினுடைய விஷமானது, சர்ப்பத்தினுடைய விஷமானது இப்படி தான் ஆதாம் ஏவாள் மூலமாக தன்னுடைய எல்லா பிள்ளைகளுக்கும் வருகிறது.
All the children it has come to us.
எல்லா பிள்ளைகளும் மூலமாக வந்து 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 நமக்குள்ள வந்து
விட்டது. And it has come to our children also.
நம்முடைய பிள்ளைகளுக்கும் அந்த விஷம் வந்து விட்டது.
We have to save them from that.
நாம் இதிலிருந்து அவர்களை பாதுகாக்க வேண்டும்.
See, the Bible says in Proverbs,
நீதி மொழிகளிலே வேதம் சொல்கிறது,
22
அதிகாரம்,
Proverbs 22:15,
நீதி மொழிகள் 22:15 வசனம்,
Foolishness is bound up in the heart of a child,
பிள்ளையின் நெஞ்சிலே மதியினம் ஒட்டியிருக்கும்,
but the rod of discipline will remove it far from him.
தண்டனையின் பிரம்பு அவனை விட்டு அகற்றும்.
There is foolishness in the heart of your child.
உன்னுடைய பிள்ளையினுடைய நெஞ்சிலே மதியினம் ஒட்டி இருக்கிறது.
How to remove it?
அதை எப்படி நீக்குவது?
You have to take a little rod and hit him in the back.
ஒரு பிரம்பை எடுத்து பின்னால் அடியுங்கள்.
From the back there is a connection to the heart.
பின்னால் அடித்தால் அங்கிருந்து இருதயத்திற்கு ஒரு தொடர்பு இருக்கிறது.
You drive out the it says here you drive out the foolishness from the heart.
அங்கே அடித்தால் இங்க இருக்கக்கூடிய மதியினம் வெளியே போய்விடும்.
You know why God has put lot of flesh at the back?
பின்னால் ஏன் தேவன் அதிகமான சதையை வைத்திருக்கிறார் தெரியுமா?
So that the children don't get hurt.
அடிக்கும் பொழுது பிள்ளைகளுக்கு புண்கள் வந்து விடக்கூடாது.
That's why we don't hit on the hand or leg or anything.
கையிலேயோ காலிலேயோ அடிக்க கூடாது.
They get hurt.
அவர்கள் அடித்தால் காயப்படுவார்கள்.
If you punish them, this place where God has put lot of soft tissue so that
பிள்ளைகளை தண்டிப்பதற்காக தேவன் மெதுவான சதையை நிறைய வைத்திருக்கிறார் பின்னால்.
It's because we love them.
நாம் அவர்களை நேசிக்கிறபடினாலே.
The Bible says in Hebrews 12.
எபிரேயர் 12 அதிகாரத்தில் வேதம் சொல்கிறது.
That have you read this verse?
இந்த வசனத்தை வாசித்திருக்கிறீர்களா?
Hebrews chapter 12.
எபிரேயர் 12 அதிகாரம்.
Don't verse 5 don't regard that lightly the discipline of the Lord.
எபிரேயர் 12 அதிகாரம் 5 வசனத்திலே கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே.
Whom the Lord loves he disciplines verse 6.
6 வசனத்திலே பார்க்கிறோம் கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கொள்கிறாரோ அவனை அவர் சிட்சிக்கிறார்.
Verse 7.
7 வசனம்.
Why does God discipline you?
ஏன் தேவன் உங்களை சிட்சிக்கிறார்?
Because you are his son.
நீங்கள் அவருடைய மகன் புத்திரன்.
What son is there whom his father does not discipline?
தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ?
Now I tell you I am not encouraging you to beat your children.
உங்கள் பிள்ளைகளை அடிக்கும்படியாக நான் உங்களை உற்சாகப்படுத்தவில்லை.
That is almost the last way of doing it.
அதை செய்வதற்கு கடைசியாய் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதை அடிங்கள்.
But there are many other ways.
இன்னும் பல வழிகள் உண்டு.
For example, you don't permit them to play one day.
ஒரு நாளிலே நீ போய் விளையாட கூடாது என்று சொல்கிறீர்கள்.
You have not listened to me, now you go and sit in your room, you cannot play today.
நான் சொன்னதுக்கு நீ கீழ்ப்படியவில்லை, ஆகவே நீ போய் ரூம்ல போய் உட்காரு, இன்னைக்கு விளையாட போக கூடாது.
That is also one way of punishing them.
அதுவும் தண்டிப்பதிலே ஒரு வழி.
So there are different ways of punishing them without hitting them.
அடிக்காமல் தண்டிப்பதற்கு பல வழிகள் உண்டு.
By withdrawing some privilege from them.
சில சாக்கியங்களை அவர்களை விட்டு எடுத்துக் கொள்வது.
That they learn that they have to obey their parents.
ஆகவே பெற்றோருக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்பதை அவர்கள் கற்றுக்கொள்கிறார்கள்.
And we have to be careful when we hit them that we don't unnecessarily hurt them.
நாம் அடிக்கும் பொழுது கவனமாக இருக்க வேண்டும். தேவையில்லாமல் அவர்களை காயப்படுத்த கூடாது.
We must always pray with them.
அவர்களோடு கூட எப்பொழுதுமே நீங்கள் ஜெபிக்க வேண்டும்.
Pray that God will help them to understand that we love them when we discipline.
நாம் அவர்களை நேசிக்கிறோம் ஆகவே சிட்சிக்கிறோம் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ளும்படியாக தேவன் அவர்களுக்கு விளக்கம் கொடுக்கும்படியாக நாம் ஜெபிக்க வேண்டும்.
You know, Jesus says in Revelation 3 and 19.
வெளிப்படுத்தின விசேஷம் 3 அதிகாரம் 19 வசனத்திலே ஆண்டவர் சொல்கிறார்.
Those whom I love, I reprove and I discipline.
நான் நேசிக்கிறவர்களோ அவர்களை நான் கண்டித்து சிட்சிக்கிறேன்.
You read that?
நீங்கள் வாசித்தீர்களா?
How do you know Jesus loves you?
இயேசு உங்களை நேசிக்கிறார் என்று எப்படி உங்களுக்கு தெரியும்?
According to this verse, he will reprove you and discipline you.
இந்த வெளிப்படுத்தின விசேஷம் 3:19 இன்படி அவர் உங்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறார்.
When I was a little child,
நான் சிறு குழந்தையாக இருந்த பொழுது,
you ask me, how do you know Jesus loves you?
இயேசு உங்களை நேசிக்கிறார் என்று எப்படி தெரியும் என்று கேட்டால்,
I say, he died for me on the cross.
அவர் சிலுவையில் எனக்காக மரித்தார்.
That's the only answer I could give.
நான் சொல்ல வேண்டிய ஒரே பதில் அதுதான்.
Today if you ask me the same question,
இன்றைக்கு அதே கேள்வி என்னை பார்த்து கேட்டால்,
how do you know Jesus loves you?
இயேசு உங்களை நேசிக்கிறார் என்று எப்படி தெரியும்?
I say, two reasons.
இரண்டு காரணங்கள்.
One,
ஒன்று,
Jesus died for me on the cross.
இயேசு எனக்காக சிலுவையில் மரித்தார்.
Number two,
இரண்டாவது,
he reproves me and disciplines me.
அவர் என்னை கண்டித்து சிட்சிக்கிறார்.
That's what it says here. Those whom I love, I reprove and I discipline.
நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன்.
I thank God that Jesus rebukes me, disciplines me.
இயேசு என்னை கடிந்து கொண்டு என்னை சிட்சிக்கிறார். ஆகவே தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன்.
He puts me down in bed with a fever because last week I did spoke some rude word somewhere.
கடந்த வாரத்தில் எங்கேயோ காரசாரமாய் கடினமாய் வார்த்தைகளை பேசினபடினாலே ஜுரம் வந்து என்னை படுக்க வைக்கிறார்.
I lie down in bed and say, Lord, why this fever?
நான் படுத்துக்கொண்டு ஏன் எனக்கு இந்த ஜுரம் வந்தது என்று கேட்கிறேன்.
He reminds me, last week I was a little careless in the way somewhere I spoke to somebody.
கடந்த வாரத்தில் யாரோடு பேசும்பொழுது நான் கவனக்குறைவாய் பேசிவிட்டேன் என்பதை நினைவுக்கு கொண்டு வருகிறார்.
I say, Lord, for one wrong word you give me a fever and put me in bed.
ஆண்டவரே தவறாய் பேசின ஒரு வார்த்தைக்காக எனக்கு ஜுரமா படுக்கையா?
He says, that's how much I love you.
இப்படி தான் நான் என் பிள்ளையை நேசிக்கிறேன்.
I don't treat everybody like that.
எல்லாரையும் நான் அப்படி நடத்துவதில்லை.
Some people do 100 times worse things. I leave them alone.
சிலர் 100 மடங்கு மோசமான காரியங்களை செய்கிறார்கள். நான் அவர்களை விட்டு விடுகிறேன்.
But you are a special child of mine.
ஆனால் நீ என்னுடைய விசேஷித்த பிள்ளை.
Even small things I will correct you.
சிறு சிறு காரியங்களிலேயும் நான் உன்னை திருத்த வேண்டும்.
And I weep.
நான் அழுகிறேன்.
I said, Lord,
ஆண்டவரே,
please treat me like this always.
எப்பொழுதும் இதே போல என்னை நடத்த ஆண்டவரே.
Don't spare me even for one small word.
ஆண்டவரே, ஒரு சிறு வார்த்தைக்காக கூட என்னை விட்டு விட வேண்டாம்.
I want to be perfect.
நான் பூரணமானாய் இருக்க வேண்டும்.
I want to honor you with every word, every thought, every action of mine.
ஆண்டவரே, ஒவ்வொரு வார்த்தை, ஒவ்வொரு சிந்தை, ஒவ்வொரு செயல் மூலமாக நான் உம்மை கனப்படுத்த வேண்டும்.
Discipline me so that I can be perfect.
ஆண்டவரே, நான் பூரணமடையும்படியாக என்னை ஆண்டவரே சிட்சியும்.
But if the Lord sees that you are offended when he corrects you,
அவர் சிட்சிக்கும் பொழுது நீ மனத்தாங்கல் அடைகிறாய் என்று தேவன் பார்த்தால்,
he will not correct you again.
அவர் மீண்டுமாய் உன்னை சிட்சிக்க மாட்டார். He said, go
your way.
உன் வழியாகவே நீ போ.
You can live your useless life. I will not correct you.
பிரயோஜனமில்லாத வாழ்க்கையை நீ வாழ்ந்து கொண்டே இரு. ஒரு காலம் நான் உன்னை திருத்த மாட்டேன்.
See, just like we submit to authority in our home,
எப்படி குடும்பத்திலே நாம் அதிகாரத்துக்கு கீழ்ப்படுகிறோமோ,
and in the road to the traffic police,
நாம் சாலைகளிலேயும் அந்த சாலை விதிகளை சொல்லக்கூடிய போலீஸ்க்கு நாம் கீழ்ப்படுகிறோம்.
போலீஸ் மேன் சேஸ் ஸ்டாப்,
அந்த காவல்காரர் நில் என்று சொன்னால்,
ஈவன் இஃப் யூ ஆர் ரஷிங் டு கேட்ச் எ ட்ரெயின், யூ ஸ்டாப்.
நீங்கள் ட்ரெயின் பிடிக்க வேண்டும் என்று சொல்லி வேக வேகமாக போய் கொண்டிருந்தாலும் அந்த போலீஸ் நிறுத்தும் பொழுது நீங்கள் நிறுத்துகிறீர்கள்.
யூ சப்மிட் டு அத்தாரிட்டி,
அதிகாரத்துக்கு கீழ்ப்படுகிறீர்கள்.
Why is it you don't submit to authority in the church?
ஆனால் ஏன் சபையிலே இருக்கக்கூடிய அதிகாரத்துக்கு நீங்கள் கீழ்ப்படிவதில்லை?
I find Christians will submit to authority in their home.
கிறிஸ்தவர்கள் குடும்பத்தில் அதிகாரத்துக்கு கீழ்ப்படுகிறார்கள்.
They want their children to submit to their authority 100%.
100% தங்களுடைய பிள்ளைகள் தங்களுக்கு அடங்கியிருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள்.
One policeman says stop, they stop.
ஒரு காவல்காரர் நிறுத்து என்று சொன்னால் அவர்கள் நிறுத்துகிறார்கள்.
The boss makes them work till 9 o'clock at night, they work.
9 மணி வரை வேலை செய்யும்படியாக வேலை செய்யும்படி அதிகாரி சொல்லும் பொழுது வேலை செய்கிறார்கள்.
But in the church,
சபை என்று வரும்பொழுது,
yeah, who are you? I can do what I like.
நான் விரும்பினபடி நான் செய்வேன். அதை கேட்கிறதுக்கு நீங்க யாரு?
Those are the people who have got the poison of Satan.
இவர்கள் தான் சாத்தானுடைய விஷம் கொண்டவர்கள்.
Rebellion against authority.
அதிகாரத்துக்கு எதிர்ப்பவர்கள்.
And I have seen people like that.
அப்படிப்பட்ட மக்களை நான் பார்த்திருக்கிறேன்.
It never goes well with them.
அவருடைய வாழ்க்கையிலே காரியங்கள் செம்மையாக நடப்பதில்லை.
It did not go well with Lucifer when he rebelled against authority.
லூசிபர் தன்னுடைய அதிகாரத்திற்கு எதிர்த்த பொழுது அவருடைய வாழ்க்கையிலே செம்மையாக நன்மையாக நடக்கவில்லை.
It went well with Jesus because he always submitted to authority.
இயேசு எப்பொழுதும் அதிகாரத்துக்கு கீழ்ப்படிந்தபடியினாலே அவருடைய காரியங்களில் நன்மையாகவே நடந்தது.
He submitted to his father.
தன்னுடைய தகப்பனுக்கு அடங்கியிருந்தார்.
He submitted to Joseph and Mary at home.
யோசேப் மரியா மரியாளுக்கு வீட்டிலே கீழ்ப்படிந்திருந்தார்.
It goes well with those who honor their father and mother.
தன்னுடைய தகப்பனையும் தாயும் கனமணங்களுக்கு நன்மை உண்டாகும்.
It goes well when you learn to respect authority in the church.
சபையிலே உள்ள அதிகாரத்தை நீங்கள் மதிக்க கற்றுக்கொள்ளும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலே நன்மை உண்டாகும்.
Because the church is like a bigger family.
சபை என்பது ஒரு பெரிய குடும்பத்தை போல இருக்கிறது.
And just like you have father and mother in your home,
உடைய குடும்பத்திலே தகப்பனும் தாயும் இருக்கிறது போல
in the church the father and mother are the elders.
தாயும் தகப்பனுமாய் சபையிலே இருக்கிறவர்கள் மூப்பர்கள்.
And what do the father and mother in a good home exercise their authority for?
ஒரு நல்ல குடும்பத்திலே தகப்பனும் தாயும் எந்த காரியங்களுக்காக தங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்துகிறார்கள்?
When they tell a child,
பிள்ளையை பார்த்து சொல்கிறார்கள்,
go to school,
பள்ளிக்கு போ.
For whose benefit is that?
யாருடைய நன்மைக்காக சொல்கிறார்கள்?
Not for the parents, for the child.
பெற்றோருடைய நன்மைக்காக அல்ல, பிள்ளைகளுடைய நன்மைக்காக.
I don't want you to be a beggar, go to school and study.
நீ பிச்சைக்காரனாய் மாறிவிட கூடாது, ஆகவே பள்ளிக்கு போய் படி.
When they say sit down and finish your homework,
உட்கார்ந்து வீட்டு பாடத்தை செய்து முடி.
For whose benefit is that?
யாருடைய ஆதாயத்துக்காக?
Eat up those vegetables,
நீ இந்த காய்கறிகளை சாப்பிடு.
Whose benefit is that they saying that?
காய்கறி சாப்பிட்டால் யாருக்கு லாபம்?
They are not saying it for themselves.
தங்களுக்காக அவர் சொல்லுவதில்லை.
They are saying it for the child.
பிள்ளைகளுடைய நன்மைக்காக.
Always, even the painful things,
வேதனை அளிக்கக்கூடிய காரியங்களாக இருந்தாலும்,
take the child to the doctor for an injection which the child does not want.
குழந்தைக்கு ஊசி வேண்டாம் என்று சொல்லி அழுகிறது, ஆனாலும் டாக்டர் இடத்திலே கொண்டு போய் ஊசி போடுறாங்க.
And they give the injection.
அங்கே ஊசி போடுகிறார்கள்.
Even though the child may cry.
அந்த குழந்தை கத்தும் அழும்.
Why do the parents do that?
ஏன் பெற்றோர் அதை செய்கிறார்கள்?
Why do they spend so much money to give that injection?
ஏன் அந்த ஊசி போடுவதற்காக அவ்வளவு பணத்தை செலவு செய்கிறார்கள்?
Always the parents seek the good of the children.
எப்பொழுதே பிள்ளைகளுடைய நன்மையே பெற்றோர் தேடுகிறார்கள்.
And that is how a good elder brother is.
இப்படி தான் ஒரு நல்ல மூப்பர் இருப்பார்.
He may be very strict.
மிகவும் கண்டிப்புள்ளவராய் இருப்பார்.
But he is always seeking the good of the people in the church.
ஆனால் சபையிலே உள்ள மக்களுடைய நன்மையே எப்பொழுதும் தேடுகிறார்.
I've been an elder for 38 years in CFC churches.
CFC சபைகளிலே மூப்பராக நான் 38 ஆண்டுகளாக இருந்து வருகிறேன்.
And I can stand before God today and say I have always sought the good of the people to whom I preached.
நான் பிரசங்கிக்கக்கூடிய மக்களுடைய நன்மையே எப்பொழுதும் தேடி இருக்கிறேன் என்று சொல்லி நான் தேவனுக்கு முன்பாக நின்று சொல்ல முடியும்.
Not even for one second have I sought something for myself.
ஒரு வினாடி கூட எனக்கென்று ஒன்றை நான் தேடவில்லை.
Not my honor, not my gain, always the good of the others.
என்னுடைய ஆதாயமோ என்னுடைய கனமோ அல்ல, எப்பொழுதுமே மற்றவருடைய நன்மையை தேடி இருக்கிறேன்.
Just like in my home,
I குடும்பத்தை போலவே
I took care of my four children in the same way.
இதே போல தான் என் குடும்பத்தில் நான்கு பிள்ளைகளையும் நான் பராமரித்தேன்.
That is how any good elder will be.
இப்படி தான் எந்த ஒரு நல்ல மூப்பரும் இருப்பார்.
I want to tell you most of the CFC elders are like that.
CFC லே உள்ளதன பெரும்பாலான மூப்பர்கள் இப்படி இருக்கிறார்கள் என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன்.
Everyone may not be like that, but most of them are like that.
எல்லாரும் அப்படி இருப்பதில்லை, ஆனால் அதிகபட்சமானவர்கள் அப்படி இருக்கிறார்கள்.
And you have to be very thankful that you got some wonderful elders in Tamil Nadu.
தமிழ்நாட்டில் சில நல்ல மூப்பர்கள் இருக்கிறபடியால் நீங்கள் அவர்களுக்கு நன்றியுள்ளவர்களாக இருக்க வேண்டும்.
Don't rebel against them.
அவளுக்கு விரோதமா எதிர்க்க வேண்டாம், முறும உரட்டாட்டம் செய்ய வேண்டாம்.
It will go badly with you because the law of God is like that.
தேவனுடைய பிரமாணம் அப்படி இருக்கிறபடினாலே நீங்கள் எதிர்த்தால் உங்களுடைய வாழ்க்கையிலே நன்மை உண்டாகாது.
They are seeking for your good.
அவர்கள் உங்களுடைய நன்மையை தேடுகிறார்கள்.
And that is how we show the world.
இப்படி தான் நாம் இந்த உலகத்துக்கு காண்பிக்கிறோம்.
That we believe in God's principles of submission to authority.
அதிகாரத்துக்கு கீழ்ப்படியக்கூடியதான தேவனுடைய பிரமாணத்திலே நாம் விசுவாசிக்கிறோம் என்று உலகத்துக்கு காண்பிக்கிறோம்.
We are following the example of Jesus.
நாம் இயேசுவின் மாதிரியை பின்பற்றுகிறோம்.
And whenever God wants to give authority to a person,
எப்பொழுதெல்லாம் தேவன் ஒரு அதிகாரம் ஒரு நபருக்கு அதிகாரத்தை கொடுக்க விரும்புகிறாரோ,
to be an elder or something like that,
ஒரு மூப்பராகவோ அல்லது இதே போல ஒரு நபராக இருப்பதற்கு,
he first of all tests him for many years to see if he is willing to submit to some other authority.
வேறு ஒரு அதிகாரத்திற்கு இவன் கீழ்ப்படியவதற்கு மனமுள்ளவனா இருக்கானா என்று பல ஆண்டுகள் அவனை சோதித்து பார்க்கிறார்.
There are some people who have become Christian leaders.
சில மக்கள் கிறிஸ்தவ தலைவர்களாய் மாறி இருக்கிறார்கள்.
Pastors in different churches.
பல வித வித்தியாசமான சபைகளிலே பாஸ்டர்மார்கள்
they've never submitted to any authority
அவர்கள் எந்த அதிகாரத்துக்கும் இதுவரை கீழ்ப்படிந்ததே இல்லை
they went and studied in some bible school for 3 years
3 ஆண்டுகள் ஏதோ ஒரு வேதாகம கல்லூரியிலே படித்து விட்டார்கள்
and 22 years old they come out and become pastor
22 வயதான ஆகிறது அவர்கள் இப்பொழுது பாஸ்டர் ஆகி விட்டார்கள்
where have they submitted to any authority
எந்த ஒரு அதிகாரத்துக்கானாலும் இங்கே அவர்கள் கீழ்ப்படிந்து இருக்கிறார்கள்
now they try to exercise authority
இப்பொழுது அவர்கள் அதிகாரத்தை பிரயோகிக்கிறார்கள்
that is why you have so many useless pastors who are only interested in money today
ஆகவே தான் இன்றைக்கு பிரயோஜனம் இல்லாத பாஸ்டர்கள் உங்களுடைய பணத்திலே மட்டும் விருப்பமுள்ளவர்களாக இருக்கிறார்கள்
but a really godly leader
ஆனால் உண்மையான தேவபக்தி உள்ள தலைவர்
will be one who has gone through many years of submission to authority
अनेक ஆண்டுகளாக அதிகாரத்தின் கீழாக கடந்து சென்றவராய் இருப்பார்
god never made me an elder till I was 35 and a half years old
35 அரை ஆண்டு வயது வரும் வரைக்கும் தேவனை மூப்பராக மாற்றவில்லை
I was converted when I was 19 and a half
19 அரை வயதா இருக்கும் பொழுது நான் மனம் திரும்பினேன்
for 16 years god took me through submission to various types of authorities
பலவிதமான அதிகாரத்துக்குள்ளாக 16 ஆண்டுகள் தேவன் என்னை எடுத்து சென்றார்
who suppressed me
அதிகாரத்துக்கு கீழ்ப்படிவதன் மூலமாக அந்த 16 ஆண்டுகள் தேவனை நொறுக்கினார்
I did not know why
ஏனென்று எனக்கு தெரியவில்லை
but finally when god gave me authority as an elder then I knew why god took me through that path
கடைசியாக மூப்பரங்கரன ஒரு அதிகாரத்தை தேவனுக்கு கொடுக்கும் பொழுது தான் விளங்கிக் கொண்டேன் ஏன் தேவன் அந்த பாதைகளுக்குள்ளாக என்னை நடத்தினார்
so if god is today taking you through difficult periods of submission to authority
ஆகவே இந்த நாட்களிலே தேவன் அதிகாரத்துக்கு கீழ்ப்படிய கூடியதன கடுமையான சூழ்நிலைகளுக்குள்ளாக உங்களை எடுத்து சென்றால்
accept it
அதை ஏற்றுக்கொள்ளுங்கள்
you don't have difficult elders like I had when I was a young man
நான் வாலிபனாய் இருந்த பொழுது எனக்கு இருந்த கடுமையான மூப்பர்களை போல உங்களுக்கு இல்லை
I don't think any CFC elder will humiliate you like some of the elders humiliated me when I was a young man
நான் வாலிபனாய் இருந்த பொழுது என்னை சில மூப்பர்கள் என்னை அவமானப்படுத்தி சிறுமைப்படுத்தினது போல உங்களை எந்த CFC மூப்பரும் சிறுமைப்படுத்த மாட்டார்கள்
but god had to take me through that difficult path
அந்த கடினமான பாதைக்குள்ளாக தேவன் எடுத்து செல்ல வேண்டியிருந்தது
because then only he could commit authority to me
அப்பொழுது மட்டுமே தேவன் எனக்கு அதிகாரத்தை கொடுக்க முடிந்தது
it's not an easy thing to exercise authority
ஆகவே அதிகாரத்தை பயன்படுத்துவது என்பது எளிதான காரியம் அல்ல
you tell me you fathers is it easy to be a good father to your
நல்ல தகப்பனாக இருப்பது என்பது எளிதான காரியமா தகப்பன்மாரே சொல்லுங்கள்
is it easy to be a good mother
நல்ல தாயாக இருப்பது எளிதான காரியமா இருந்ததா
very difficult
மிகவும் கடினமான காரியம்
much easier to be a single sister with no responsibility
எந்த ஒரு பொறுப்பும் இல்லாதவளி தனியான ஒரு சகோதரியா இருப்பது மிகவும் எளிது
much easier to be a young brother with no responsibility
எந்த பொறுப்பும் இல்லாமல் ஒரு வாலிபனா இருந்து விடுவது எளிது
but you have 3-4 children at home what a big headache that is
ஆனால் வீட்டிலே 3-4 பிள்ளைகள் பிறந்து வளரும் பொழுது எவ்வளவு பெரிய தலைவலி
it's not easy to have authority
அதிகாரத்தை பெற்றுக்கொள்வது என்பது அவ்வளவு எளிதல்ல
if god has not broken you through submission to authority you will not be able to exercise authority
அடங்கி இருப்பது என்கிறதான ஒரு நொறுங்குதலுக்குள்ளாக தேவன் உங்களை எடுத்து செல்லவில்லை என்று சொன்னால் அதிகாரத்தை அவர் கொடுக்க முடியாது
and the other thing I'll tell you
நான் சொல்லக்கூடிய இன்னொரு காரியம்
you cannot have authority over satan if you have not submitted to authority god has given you
தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்க கூடிய அதிகாரத்துக்கு கீழ்ப்படியாவிட்டால் நீங்கள் சாத்தான் மீது அதிகாரம் செலுத்த முடியாது
you know Jesus submitted to authority for 30 years to his mother
30 ஆண்டுகளாக இயேசு தன்னுடைய தாயின் அதிகாரத்துக்கு அவர் கீழ்ப்படிந்திருந்தார்
many years to Joseph
ஒரு சில ஆண்டுகள் யோசேப்புக்கு கீழ்ப்படிந்திருந்தார்
and then god anointed him with authority
அதற்கு பிறகு தேவன் அவரை அதிகாரத்தினால் அபிஷேகம் பண்ணினார்
and what do you see immediately after that
உடனடியாக அவர் என்ன செய்தார்
and the devil came
பிசாசு வந்தான்
he says get away satan
பிசாசு அப்பாலே போ சாத்தானே என்று அவனை விரட்டினார்
Matthew 4
மத்தேயு 4 அதிகாரம்
immediately the devil runs away
உடனடியாக பிசாசு ஓடி விடுகிறான்
how did jesus have such authority
இயேசுக்கு எப்படி அவ்வளவு அதிகாரம் வந்தது
because for 30 years he had submitted to authority
30 ஆண்டுகளாக அவர் அதிகாரத்துக்கு கீழ்ப்படிந்திருந்தார்
his mother said come here his mother said
அம்மா வா என்று அவனை கூப்பிடும்போது அவரை கூப்பிடும்போது அவர் வந்தார்
his mother said go
போ என்றால்
he went
அவர் போனார்
for 30 years he did that
30 ஆண்டுகளாக அப்படி கீழ்ப்படிந்திருந்தார்
god saw that
தேவனை பார்த்தார்
God said I am well pleased with my son
என் மகன் குமாரன் மீது நான் பிரியமாய்
இருக்கிறேன் now I will anoint him with authority
இப்பொழுது அவரை அதிகாரத்தினால் அபிஷேகம் பண்ணுகிறேன்
now he tells the devil go
இப்பொழுது சாத்தானை பார்த்து போ என்று சொல்கிறார்
the devil goes
பிசாசு போகிறது
because when his mother told him to go he went
தன்னுடைய தாய் தன்னை போகும்படி சொல்லும்போது அவர் போனார்
it's a secret
இது ஒரு ரகசியம்
the reason why many of you are afraid of the devil
பிசாசை பார்த்து உங்களில் அநேகர் ஏன் பயப்படுகிறீர்கள் தெரியுமா?
Why the devil comes into your home and you can't do anything about it?
பிசாசு உங்கள் குடும்பத்துக்கு வரும்பொழுது உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாமல் தவிக்கிறீர்கள்.
You tell him to go and he doesn't go.
போ என்று சொல்கிறீர்கள், அவன் போவதில்லை.
Because in your life you have not submitted to authority.
உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அதிகாரத்துக்கு கீழ்ப்படியவில்லை.
And the devil says,
பிசாசு சொல்கிறான்,
Jesus I know.
இயேசு எனக்கு தெரியும்.
He submitted to authority.
அவர் அதிகாரத்துக்கு
கீழ்ப்படிந்தார். Paul I know.
பவுல் எனக்கு தெரியும்.
He submitted to authority.
பவுல் அதிகாரத்துக்கு கீழ்ப்படிந்தார்.
Who are you?
நீ யார்?
I know all about you.
உன்னை குறித்து எல்லாம் எனக்கு தெரியும்.
Don't let the devil say that to you.
பிசாசு அப்படி உங்களை பார்த்து சொல்ல வேண்டாம்.
We can have such authority that when you tell the devil to go, he will go.
பிசாசை பார்த்து போ என்று சொல்லும் பொழுது அவன் போகக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு அவ்வளவு அதிகாரம் கிடைக்கும்.
I have seen some Pentecostal people cast out demons.
சில பெந்தகோஸ்தே மக்கள் பிசாசு உரட்டுகிறதை பார்த்திருக்கிறேன்.
They yell and they scream.
சத்தம் போட்டு கத்தி.
And they, for half an hour they go on.
அரை மணி நேரம் போராடுகிறார்கள்.
When I was once invited by a brother to go and pray for a demon possessed woman.
ஒரு சகோதரர் பிசாசு பிடித்தவருக்கு ஜெபிக்கும்படியாக என்னை அழைத்து சென்றார்.
I saw some Pentecostal man there.
அங்கே ஏற்கனவே ஒரு பெந்தேகோஸ்தேக்காரர் இருப்பதை பார்த்தேன்.
Pulling the hair and shouting.
முடியை பிடித்து ஆட்டி சத்தம் போட்டு.
I said, who has got the demon here? Is that woman has got the demon or this person?
யாருக்கு பிசாசு பிடித்திருக்கிறது? அந்த ஸ்திரீக்கு பிசாசு பிடிக்கிறதா, அந்த பாஸ்டருக்கு பிசாசு பிடித்திருக்கிறதா?
I said, you please remove him, then we will deliver the
முதல்ல இவரை நீங்க அப்பால விரட்டுங்க, அதுக்கப்புறம் அந்த ஸ்திரீயை விடுதலை ஆக்கலாம்.
So they took him away.
ஆகவே அவரை கொஞ்சம் தூர கூட்டிக் கொண்டு போய்விட்டார்கள்.
And I spoke one word.
ஒரே வார்த்தை பேசினேன்.
In Jesus name.
இயேசுவின் நாமத்தினாலே.
Get out of her.
இவளை விட்டு புறப்பட்டு போ.
He left like that.
அது உடனே புறப்பட்டு போய்
விட்டது. And she was born again.
அவள் மறுபடியும் பிறந்தாள்.
Dear brothers and sisters.
அருமையான சகோதர சகோதரிகளே.
It's not because I am different from you.
உங்களை விட நான் வித்தியாசமானவன் என்பதனால.
The devil is not afraid of me.
பிசாசு என்னை பார்த்து பயப்படுவதில்லை.
He is afraid of Jesus who lives in me.
எனக்குள்ளாக வாழுகிற இயேசுவுக்கு பயப்படுகிறது.
If Jesus lives in you.
இயேசு உங்களுக்குள்ளாக வாழ்வார் என்றால்.
You can do that.
நீங்கள் அதை செய்ய முடியும்.
The devil should be afraid of you.
பிசாசு உங்களை பார்த்து பயப்பட வேண்டும்.
I heard a story in China.
சீனா தேசத்திலே ஒரு
many years ago
அநேக ஆண்டுகள் முன்பதாக
there was a man a great man of god in a village who would be casting out demons because the village was full of demon possessed.
ஒரு கிராமத்திலே பிசாசு நிறைந்த மக்களாலே அந்த கிராமம் நிறைந்திருந்தது. அங்கே ஒரு பெரிய தேவ மனிதர் இருந்தார். அவர் பிசாசு விரட்டி கொண்டிருந்தார்.
He would always bring the demon possessed people to his house.
எப்பொழுதே அவருடைய வீட்டுக்கு பிசாசு பிடித்தவர்களை கூட்டிக் கொண்டு வருவார்கள்.
And one day they brought one person.
ஒரு நாளிலே ஒரு ஆளை பிசாசு பிடித்தவர் கூட்டிக் கொண்டு வருகிறார்கள்.
And the man of god was not in the house.
அந்த தேவ மனிதர் வீட்ல இல்லை.
Only his 12 year old son was there.
12 வயசு பையன் மட்டும் தான் இருக்கான் அங்கே.
He asked, where's daddy?
அப்பா எங்கப்பா?
Daddy is gone somewhere.
அப்பா எங்க போயிட்டார்?
What is the problem?
என்ன பிரச்சனை உங்களுக்கு?
There's one demon possessed.
ஒரு பிசாசு பிடித்த ஆள் கொண்டு வந்தாரு.
12 year old boy says, bring him here.
அவனை கூட்டி கொண்டு வாங்க நான் என்று இந்த 12 வயசு பையன் சொன்னான்.
He had seen his father cast out demons.
அவங்க அப்பா பிசாசு உருட்டறதை அடிக்கடி பார்த்திருக்கான்.
And he 12 year old boy said, in Jesus name, get out.
அந்த 12 வயது பையன் சொல்கிறான், இயேசு நாமத்திலே பிசாசே போ.
Went.
பிசாசு போய் விட்டது.
The man was free.
அந்த மனிதர் விடுதலை அடைந்து விட்டான்.
Can the devil be afraid of a 12 year old boy?
12 வயசு பையனுக்கு பிசாசு பயப்பட முடியுமா?
If Jesus is in him, yes.
இயேசு அவனுக்குள்ள இருந்தால் அவன் பயப்படுவான்.
If Jesus is not there,
இயேசு அங்க இல்லை என்றால்,
or you're living in sin in your private life,
நீ அந்தரங்க வாழ்க்கையிலே பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தால்,
then even if you're 80 years old, the devil say, who are you?
80 வயசு ஆனாலும் பிசாசு உன்னை பார்த்து நீ யார் என்று கேட்பான்.
Dear brothers and sisters,
அருமையான சகோதர சகோதரிகளே,
I'm not just talking about casting out demons.
நான் பிசாசு விரட்டுவதை குறித்து நான் பேசவில்லை.
The devil oppresses us in so many ways.
பிசாசு பல விதங்களிலே நம்மை ஒடுக்குகிறான்.
He can oppress you in your home.
உன்னுடைய குடும்பத்திலே உங்களை நெருக்குவான்.
He can oppress your family.
உங்கள் குடும்பத்தை நெருக்குவான்.
You must have authority over the devil.
பிசாசுக்கு மீ பிசாசின் மீது உங்களுக்கு ஒரு அதிகாரம் இருக்க வேண்டும்.
In your church.
உங்கள் சபையிலே.
And that is by elders being united, the devil will never get power in that church.
அவை தான் மூப்பர்கள் ஒருவனப்பட்டிருந்தால் பிசாசுக்கு அந்த சபையின் மீது அதிகாரம் இருக்காது.
See, we have been going in Bangalore for 38 years.
நாங்கள் 38 ஆண்டுகளாக பெங்களூரிலே சபை நடத்தி வருகிறோம்.
There are three brothers including me who are elders there.
என்னையும் சேர்த்து அந்த சபையிலே மூன்று மூப்பர்கள் இருக்கிறோம்.
We have always been united.
நாங்கள் எப்பொழுதுமே ஒன்றாக ஐக்கியப்பட்டிருக்கிறோம்.
We have never fought with each other.
நாங்கள் ஒரு காலம் ஒருவரோடு சண்டை போடவில்லை.
What is the result?
அதனுடைய விளைவு என்ன?
The devil is never able to come between us or in the church.
எங்களுக்கு இடையிலேயாவது சபைக்குள்ளேயாவது பிசாசால் வர முடியவே இல்லை.
So what shall I say to all of you?
அவங்கள் எல்லாருக்கும் நான் என்ன சொல்லட்டும்?
Be united with your husband.
உங்கள் கணவனோடு கூட இணைந்திருங்கள்.
Be united with your wife.
உங்கள் மனைவியோடு கூட இணைந்திருங்கள்.
And you keep the devil out of your house.
உங்கள் குடும்பத்தை விட்டு பிசாசை வெளியே வைத்திருங்கள்.
Be united as elders in your church.
உங்கள் சபையில் மூப்பராய் இருக்கக்கூடிய நீங்கள் ஒருமனப்பட்டிருங்கள்.
Then you can keep the drive the devil out of your church.
நீங்கள் அப்பொழுது பிசாசை உங்கள் சபையை விட்டு விரட்ட முடியும்.
And fellowship with other churches of like mind nearby.
உங்கள் சபைக்கு அருகாமலே இதே மனமுள்ள மற்ற சபைகளோடு கூட உள்ள ஐக்கியம்.
That is how you can help them also.
அப்படித்தான் அவர்களுக்கும் நீங்கள் உதவி செய்ய முடியும்.
We need one another.
நமக்கு ஒருவருக்கு ஒருவர் தேவை.
We are one body.
நாம் ஒரே சரீரமாய் இருக்கிறோம்.
And the whole body is not in our church.
முழு சரீரம் நம்முடைய சபையிலே தான் இல்லை.
There are brothers in that church who need my help and I have to help them also.
அந்த சபையில இருக்கிற சகோதரர்களுக்கு என்னுடைய உதவி தேவைப்படுகிறது.
I need their help also.
எனக்கும் அவர்களை உதவி தேவைப்படுகிறது.
And there are brothers in that church.
அந்த சபையில சகோதரர்கள் இருக்கிறார்கள்.
We all need one another.
நாம் எல்லாரும் ஒருவருக்கொருவர் தேவைப்படுகிறோம்.
We are one body.
நாம் ஒரே சரீரமாய் இருக்கிறோம்.
That's why we have conferences like this.
ஆகவே தான் இது போன்ற கான்ஃபரன்ஸை வைக்கிறோம்.
There are so many churches represented here.
பல சபைகளிலிருந்து இங்கே அநேகர் வந்திருக்கிறீர்கள்.
We come together because we are of one mind.
நாம் ஒரே மனதா இருக்கிறபடினாலே நாம் ஒன்றாய் கூடி வருகிறோம்.
And we seek to fellowship with one another.
ஒருவரோடு ஐக்கியப்பட ஐக்கியத்தை தேடுகிறோம்.
And care for one another.
ஒருவருக்கொருவர் கரிசனைப்படுகிறோம்.
And help one another.
ஒருவருக்கொரு உதவி செய்கிறோம்.
We don't only help people in our own church.
நம்முடைய சபையில உள்ளவர்களுக்கு மட்டுமே நாம் உதவி செய்வதில்லை.
I don't sit in Bangalore and say oh I've only got to help the churches in Bangalore.
நான் பெங்களூர்ல உட்கார்ந்து கொண்டு பெங்களூர் சபைக்கு மட்டுமே தான் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்வதில்லை.
If God brings us in fellowship with other churches we must help them.
நாம் மற்ற சபைகளோடு கூட ஐக்கியப்படும் பொழுது அவர்களுக்கு
And we are very happy in Bangalore conference for Tamil Nadu brothers to come and preach in our Bangalore conference.
Bangalore conference le Tamil Nadu sagol vandu prasangikkum bodhu naangal santoshapadugirom.
Because they can help us.
Yenal avargal engalukku udhavi seiya mudiyum.
That is how we work as a body.
Ippadi than nam sariramaga kriyai seigirom.
That is how we honor God.
Ippadi than nam devanai ganapaduthukirom.
Whenever there's division.
Eppozhellam pirivanai undo.
Let me tell you honor the devil.
Neengal pisasai ganam pannugireergal.
Naan God says those who honor me I will honor.
Naan ennai ganam pannuvale naan ganam pannuven.
If you want God to honor you seek fellowship with others.
நீங்கள் தேவனை கனமண்ண விரும்பினால் மற்றவர்களோடு ஐக்கியத்தை நீங்கள் நாடுங்கள்.
They may be different from you but they love Jesus.
அவர்கள் உங்களை காட்டிலும் வித்தியாசமானவர்களாக இருக்கலாம் ஆனால் அவர்கள் இயேசுவை நேசிக்கிறார்கள்.
Don't try to pick some small faults.
மற்றவர்களிடத்திலிருந்து சிறு சிறு குறைகள் எல்லாம் நீங்கள் பொறுக்க எடுக்க வேண்டாம்.
If you want to pick faults you can pick fault with anybody.
நீங்கள் குறையை பொறுக்க வேண்டும் என்று சொன்னால் யாரிடத்தில் வேண்டுமானாலும் குறையை நீங்கள் கண்டுபிடிக்கலாம்.
The people even found fault with Jesus.
இயேசுவினிடத்திலேயே குறையை கண்டுபிடித்தார்கள்.
Why are you healing on the Sabbath day?
ஏன் நீர் ஓய்வு நாளிலே குணமாக்குகிறீர்?
Why are you allowing your disciples to pick the grain?
ஏன் கதிர்களை கொய்யும்படியாய் சீஷர்களை அனுமதிக்கிறீர்?
The holiest man who walked on the earth they found fault with him.
இந்த பூமியிலே வாழ்ந்த மிகப்பெரிய பரிசுத்தவானிடத்திலேயே குறைகளை கண்டுபிடித்தார்.
Why are you sitting and eating with sinners?
ஏன் பாவிகளிடத்தில் உட்கார்ந்து சாப்பிடுகிறீர்?
So don't think people won't find fault with you.
ஆகவே உங்களிடத்திலே குறை கண்டுபிடிக்க மாட்டார்கள் என்று எண்ணவேண்டாம்.
And if you spend your time finding fault with others you will lose authority over satan
மற்றவர்கள் மீது குறை கண்டுபிடிப்பதிலேயே உங்களுடைய நேரத்தை செலவு செய்வீர்கள் என்று சொன்னால் மற்றவர்கள் மீது இருக்கக்கூடிய அதிகாரத்தை நீங்கள் இழந்து விடுவீர்கள்
you will lose authority over satan in your life
உன்னுடைய வாழ்க்கையிலே சாத்தான் மீது இருக்கக்கூடிய அதிகாரத்தை இழந்து விடுவீர்கள்
and in your home
உங்களுடைய குடும்பத்திலே
and in your church
உங்களுடைய சபையிலே
so don't do that
ஆகவே
தயவுசெய்து செய்ய வேண்டாம் time finding fault with other people
மற்றவர்களிடத்திலேயே குறை கண்டுபிடித்துக் கொண்டே உங்களுடைய நேரத்தை வீணாக்க வேண்டாம்
it says in 1 peter chapter 4
1 பேதுரு 4 அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது
There are four types of people mentioned here.
இங்க நான்கு விதமான மக்கள் சொல்லப்பட்டிருக்கிறார்கள்.
Four types of evil people.
நான்கு விதமான தீமையான மக்கள்.
Just make sure you are not one of these four.
இந்த நான்கு கூட்டத்தாரிலே நீங்கள் இல்லை என்பதை நிச்சயித்துக் கொள்ளுங்கள்.
1
ஒன்று
murderer
கொலைகாரர்.
1 Peter 4:15.
1 பேதுரு 4:15.
2
இரண்டு
thief
திருடன்.
3
மூன்று
evil doer
பொல்லாங்கு செய்கிறவன்
4
நான்கு
a busy body in other people's matters
மற்றவளுடைய காரியங்களிலே தலையிட்டுக் கொள்கிறவன்
that is an area where many believers are evil
இந்த நான்காவது கூட்டத்திலே அநேக விசுவாசிகள் தீமையானவர்களாய் காணப்படுகிறார்கள்
they always go put their head in things which don't concern them
தங்களுக்கு அடாத காரியங்களில் எப்பொழுதே மூக்கை நுழைக்கிறவர்களாய் இருக்கிறார்கள்
god puts them in the same category as murderers and thieves
கொலைகாரன் திருடன் என்கிற அதே பட்டியலிலே இவர்களையும் போடுகிறார் ஆண்டவர்
before you put your head into something
ஏதோ ஒரு காரியத்திலே போய் தலையிடுவதற்கு முன்பதாக
you ask yourself is this my responsibility
இது என்னுடைய பொறுப்பா என்று உங்களை நீங்களே கேட்டு பாருங்கள்
has god given me any responsibility here
எனக்கு இந்த பகுதியிலே தேவன் பொறுப்பை இல்லையா
then just keep clear of it
இல்லை என்று சொன்னால் நீங்கள் அதை விட்டு விலகி இருங்கள்
you mind your own business
உங்களுடைய சொந்த அலுவல்களை கவனிக்க பழகுங்கள்
judge yourself
உங்களை நீங்களே நியாயந்தீர்த்து பாருங்கள்
don't judge other people
மற்றவர்களை நியாயந்தீர்க்க வேண்டாம்
It says in verse 17.
17 வசனத்திலே வாசிக்கிறோம்.
Judgment must begin with us first in the household of God.
நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்கும் காலமாக இருக்கிறது. முந்தி நம்மளுக்கு அது துவங்க வேண்டும்.
We have to judge ourselves, not put our head into other people's affairs.
நம்மை நாமே நியாயந்தீர்க்க வேண்டுமே அல்லாமல் மற்றவருடைய காரியங்களிலே நம்முடைய தலையை போடக்கூடாது.
A lot of brothers and sisters get into problems because they put their head into other people's
affairs. அநேக சகோதர சகோதரிகள் ஏன் பிரச்சனையை மாட்டிக் கொள்கிறார்கள் என்று சொன்னால் மற்றவருடைய வேலைகளிலே இவர்கள் போய் தங்கள் மூக்கை நுழைக்கிறார்கள்.
We honor God by submitting to spiritual authority.
நாம் ஆவிக்குரிய அதிகாரத்துக்கு கீழ்ப்படிவதன் மூலமாக தேவனை கனமண்டுகிறோம்.
We honor God by not putting our head into things that don't concern us.
நமக்கு சம்பந்தமில்லாத காரியங்களில் நாம் தலையிடாமல் இருந்தால் தேவனை கனமண்டுகிறோம்.
Before you judge anybody,
யாரையும் நியாயந்தீர்ப்பதற்கு முன்பதாக
ask yourself,
உங்களை நீங்களே கேட்டு பாருங்கள்,
is this person within my circle?
இந்த நபர் என்னுடைய வட்டத்துக்குள்ளாக இருக்கிறாரா?
For example, your own children.
உதாரணமாக உங்களுடைய சொந்த பிள்ளைகள்.
If two of your children are fighting, you can't say, I won't judge.
உங்கள் இரண்டு பிள்ளைகள் சண்டை போடுகிறார்கள் என்று சொன்னால் அவளை நியாயந்திருக்க மாட்டேன் என்று நீங்கள் சொல்ல முடியாது.
You have to judge because they are in your circle.
உன்னுடைய வட்டத்துக்குள்ளே அவள் இருக்கிறபடினாலே நீதான் அவளை நியாயந்திருக்க வேண்டும்.
If you are working in a factory with 50 workers under you,
நீ ஒரு கம்பெனியிலே வேலை செய்து கொண்டிருக்கிறாய், உனக்கு கீழாக 50 பேர் வேலை செய்கிறார்கள் என்றால்,
and they have a problem,
அவர்களுக்கு பிரச்சனை வருகிறது,
you can't say I won't judge,
நான் நியாயந்திருக்க மாட்டேன் என்று சொல்ல முடியாது.
You have to judge because they are in your circle.
உன்னுடைய வட்டத்துக்குள்ளாக அவள் இருக்கிறபடினாலே நீ நியாயந்திருக்க வேண்டும்.
But you don't have to judge the problem in the next door factory.
அடுத்த காம்பவுண்ட்ல இருக்கக்கூடிய தொழிற்சாலையில் உள்ள பிரச்சனைக்கு நீங்கள் போய்
நியாயந்திருக்க வேண்டும். That's not in your circle.
அது உங்களுடைய வட்டம் அல்ல.
In the same way,
அதே போல
something is happening in that church,
அந்த சபையில் ஏதோ ஒரு காரியம் நடக்கிறது,
is not your business.
அது உங்களுடைய அலுவலே அல்ல.
Why do you have to even pass an opinion?
ஏன் அதை குறித்து ஒரு அபிப்பிராயத்தை கூட நீங்கள் செலுத்த வேண்டும்?
If you are an elder, you have a responsibility all the people in your church, that is in your circle.
நீங்கள் ஒரு மூப்பராய் இருந்தால் உங்களுடைய சபைக்குள்ளே தான் உங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது. அதுதான் உங்களுடைய வட்டம்.
இல்லை. Very simple question.
ஆகவே மிகவும் எளிதான ஒரு கேள்வி.
Which you must ask yourself.
உங்களை நீங்களே கேட்க வேண்டும்.
Is this person inside my circle?
இந்த நபர் என்னுடைய எல்லைக்குள்ளாக வட்டத்துக்குள்ளாக வருகிறாரா?
In my family,
என்னுடைய குடும்பம்,
in my office,
என்னுடைய அலுவலகம்,
or my church,
என்னுடைய சபை.
Then I have to judge if I am an elder there.
நான் அப்படி ஒரு மூப்பனா இருப்பேன் என்று சொன்னால் நான் நியாயந்தீர்க்க வேண்டும்.
If it is not in my circle,
அது என்னுடைய வட்டத்தில் இல்லை என்றால்,
Lord, there are other people who have to deal with that, not me.
ஆண்டவரே, மற்ற மக்கள் அந்த காரியத்தை எடைபோட்டுக் கொள்ளட்டும், நான் அல்ல.
How they deal with it is not my business.
அவர்கள் எப்படி அந்த காரியத்தை சரி செய்கிறார்கள் என்பது என்னுடைய வேலை அல்ல.
I don't have to judge how that elder or that father takes care of his children.
அந்த தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளை எப்படி பொறுப்படுத்திக் கொள்கிறார் என்பது என்னுடைய காரியம் அல்ல.
Or that elder deals with his church.
அந்த மூப்பர் தன்னுடைய சபையை எப்படி எடைபடுகிறார் என்பது என்னுடைய காரியம் அல்ல.
So many people suffer because they are troublesome meddlers in other people's business.
மற்றவர்களுடைய காரியங்களிலே அவர்கள் பிரச்சனை உண்டாக்கக்கூடிய குறுக்கீடு செய்கிறவர்களாக இருக்கிறபடினால அநேகர் கஷ்டப்படுகிறார்கள்.
Honor God by staying inside your circle.
உங்களுடைய வட்டத்துக்குள்ளாகவே நீங்கள் தங்கி இருந்து தேவனை கனமண்டுங்கள்.
Don't put your head into other people's affairs.
மற்ற மக்களுடைய காரியங்களிலே நீங்கள் தலையிட வேண்டாம்.
This is how God wants us to live on this earth.
இப்படித்தான் நாம் இந்த பூமியிலே வாழ முடியாய் தேவன் விரும்புகிறார்.
Then the church will overcome Satan.
அப்படியானால் சபையானது சாத்தானை மேற்கொள்ளும்.
And that is the type of church we want to build in many parts of Tamil Nadu.
தமிழ்நாட்டிலே பல பகுதிகளில் இப்படிப்பட்ட சபைகளை தான் நாம் கட்ட விரும்புகிறோம்.
That's the type of home we want to build.
இப்படிப்பட்ட குடும்பங்களை தான் நாம் கட்ட விரும்புகிறோம்.
We want to train our children to overcome Satan.
சாத்தானை மேற்கொள்ள முடியாக நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் பயிற்சி கொடுக்க வேண்டும்.
So keep your heart clean.
ஆகவே உங்கள் இருதயத்தை சுத்தமாய் காத்துக் கொள்ளுங்கள்.
Whatever authority God puts over you, submit to it.
தேவன் எவ்விதமான அதிகாரத்தை உங்களுக்கு மேல் வைத்தாலும் அதற்கு நீங்கள் கீழ்ப்படிந்திருங்கள்.
And don't try to be an independent worker.
ஒரு சுயாதீனமான யாரையும் சாராத ஒரு ஊழியராக இருக்க முயற்சிக்க வேண்டாம்.
Too many independent workers in Christianity.
கிறிஸ்தவத்திலே எவ்வளவோ சுயாதீனமான ஊழியர்கள் இருக்கிறார்கள்.
Who cannot work with anybody.
மற்ற யாரோடும் கூட சேர்ந்து அவர்கள் ஊழியம் செய்ய முடியாது.
Except those who will obey them like slaves.
தங்களுக்கு அடிமையை போல கீழ்ப்படிகளோடு கூட மட்டுமே சேர்ந்து ஊழியம் செய்ய முடியும்.
I have met some pastors and elders like that.
நான் இப்படிப்பட்ட சில பாஸ்டர்களையும் சில மூப்பர்களையும் சந்தித்திருக்கிறேன்.
The only people they can work with is those who will obey them like slaves.
தங்களுக்கு அடிமையை போல கீழ்ப்படிகளோடு மட்டுமே சேர்ந்து ஊழியம் செய்ய முடியும்.
Cannot work with people who are their equals.
தங்களுக்கு சமமானவர்களோடு கூட சேர்ந்து அவர்களால் ஊழியம் செய்ய முடியவில்லை.
There's something fundamentally wrong with such a brother.
அப்படிப்பட்ட சகோதரனிடத்தில் அடிப்படையில் ஏதோ தவறு இருக்கிறது.
I can say to such a person, you have not understood the ABC of the body of Christ.
கிறிஸ்துவின் சரீரத்தினுடைய ஆணாவண பாடத்தையே நீங்கள் விளங்கிக் கொள்ளவில்லை என்று அப்படிப்பட்ட சகோதரனிடம் சொல்கிறேன்.
The body of Christ is not found in your local church.
உங்களுடைய ஸ்தல சபையிலே தேவனுடைய கிறிஸ்துவின் சரீரமாக சபை காணப்படவில்லை.
The body of Christ is found in many local churches that are building the body.
கிறிஸ்துவின் சரீரமாக சபையை கட்டக்கூடிய பல ஸ்தல சபைகளிலே தான் அந்த சரீரம் காணப்படுகிறது.
I want to fellowship with every church that's building the body of Christ.
கிறிஸ்துவின் சரீரமாக சபையை கட்டக்கூடிய ஒவ்வொரு ஐக்கியத்தோடும் கூட நான் ஐக்கியம் வைத்துக் கொள்ள விரும்புகிறேன்.
I've always been seeking fellowship with those who want to build the body of Christ.
கிறிஸ்துவின் சரீரத்தை கட்ட முயற்சிக்கிற ஒவ்வொருவரும் கூட நான் ஐக்கியத்தை ஏற்படுத்த விரும்புகிறேன் எப்பொழுதுமே.
It's good for God to open our eyes.
நம்முடைய கண்களை தேவன் திறந்தால் நல்லமா இருக்கும்.
Seek fellowship.
ஐக்கியத்தை நாடுங்கள்.
With godly people.
தேவ பக்தியுள்ள மக்களோடு கூட ஐக்கியத்தை ஏற்படுத்துங்கள்.
That way we will honor God.
இப்படி நாம் செய்தால் நாம் தேவனை கனம் பண்ண முடியும்.
Let's pray.
நாம் ஜெபிப்போம்.
Heavenly Father.
பரலோக பிதாவே.
Help us to honor you in everything in our life.
எங்களுடைய வாழ்க்கையில் உள்ள ஒவ்வொரு காரியத்திலும் உம்மை கனமண்ணங்களுக்கு உதவி செய்யும்.
Build strong churches in Tamil Nadu.
தமிழ்நாட்டிலே உறுதியான வலிமையான சபைகளை கட்டும்.
Build strong homes in Tamil Nadu.
தமிழ்நாட்டிலே வலிமையான குடும்பங்களை கட்டும்.
Give us authority over Satan.
சாத்தானின் அதிகாரத்தை தாரும்.
That he will not be able to enter our homes.
எங்களுடைய குடும்பத்துக்குள்ளாக நுழைய கூடாது.
Or our churches.
எங்கள் சபைக்குள்ளாக நுழைய கூடாது.
Or our lives.
அல்லது எங்களுடைய வாழ்க்கைக்குள்ளாக.
We pray in Jesus' name.
இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.